ஆம்பளைங்க அழவே கூடாது அப்படின்னா ஏன் கண்ணில் தண்ணி வர மாதிரி ஒரு விஷயத்த இயற்கை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற க்வெஸ்டனில் ஆரம்பிச்சு, ஆண்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்னால மற்றவங்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, இது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி புக் ஆஃப் மேன் அப்படிங்கிற அந்த புக்கில் ஓஷோ எழுதியிருக்காரு. ஓஷோவை பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் அவருடைய புக்ஸ் ஆகட்டும் இல்லை அவர் சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும் வந்து பிரதிபலிக்குது. ஒரு ஆம்பளை பையன் நீ வேலைக்கு போய் வீடு வாங்க வேண்டாமா, வாசல் வாங்க வேண்டாமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்து போரில் ஜெயிக்கிறவங்க தாங்க ஆம்பளை, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்துடுறாங்க. பட் ஃபிலோசாஃபிக்கலாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா வெளியில் போய் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்களை தாண்டி நமக்கு உள்ள நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்கணும், நமக்கு உள்ள நடக்கிற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலாகவே பல பேர் சொல்லும்போது, ஆண்களுக்கு ஜென்ரலாகவே வெளியில் போங்க வெளியில் போங்க வெளியில் போங்கன்னா வெளியில் எவ்வளோதான் சாதிச்சுட்டு வந்தாலும் உள்ள மன நிம்மதி இல்லைன்னா சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னா ஒரு ஆண் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெளியிலேருந்து நம்ம கிடைக்கிற விஷயங்கள் சந்தோஷம் தருது அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. 10,000 சம்பளம் வாங்கும்போது நல்லா இருந்தது, ஆனால் பத்தலை. 20,000, 30,000, 40,000 சிஎம் ஆகிறோம், பிஎம் ஆகிறோம், இல்லை அதை விட யூஎஸோட பிரசிடென்ட் ஆகிறோன்னு சொல்லி டாப் மோஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, சந்தோஷம் இல்லை அப்படின்னா வெளியில் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் சந்தோஷம் நிரந்தரம் கிடையாது. உள்ளே நம்ம வந்து எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் சந்தோஷம் அப்படிங்கிற பட்சத்தில். எதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே மாற்றி சொல்லிடுறாங்க. எப்படி ஒரு ஆணால் உள்ள அச்சீவ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? அடுத்ததா ஆண்மைக்குள்ள பெண்மையும் இருக்கும், பெண்மைக்குள்ள ஆண்மையும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண்களை விட ஆண்கள் வந்து சுப்பீரியர், அவங்க தான் பெரியவங்க அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பெண்களை மட்டும் தட்டுறாங்க. பெண்களை மட்டும் தட்டுறது மட்டும் இல்லாமல் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதையும் மட்டும் தட்டிடுறாங்க. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு மனிதர் அப்படிங்கிறவங்க. பெண்கள் தான் அழுவாங்க, நளினம் பெண்களுக்கு ஏற்றது, சாஃப்டாக பேசுறது பெண்களோடது, இந்த பாசம் இமோஷன்ஸ் இதெல்லாம் பெண்களோடது அப்படின்னா இதெல்லாம் ஆண்களுக்குள்ளேயும் இருக்கும். பெண்களோட இந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை நீங்கள் அவாய்ட் பண்ண பயங்கர ஹார்டாக தான் ஆவீங்க. அவ்வளோ ஹார்டானா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு பக்கம் அப்போ அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் வந்து ஒரு பெண் கிட்ட இருந்து மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். என் அம்மா கிட்டையும் என் மனைவி கிட்டையும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டையும் எனக்கு அந்த இதமான சாஃப்ட்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அகெயின் அந்த சந்தோஷம் ஒரு எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ ஒரு பக்காவான பொண்ணை தேடுறதுக்கு பதிலாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை பக்காவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 14 வயசு ஆரம்பிக்கும் போது ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ செக்ஷுவல் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த சமூகத்தில் அந்த செக்ஷுவல் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்க அந்த பீரியடில் அது எப்படி சேனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஆண் மகனுக்கோ ஒரு பெண் மகளுக்கோ வந்து சொல்லி கொடுக்கல அப்படிங்கும்போது நேச்சுரலாக தனக்குள்ளே ஏற்படுற ஒரு விஷயம், அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு கில்ட்டு வருது. இன்னொன்று ஒரு பக்கம் கில்ட் இருக்க இன்னொரு பக்கம் இது தவறான இடத்துல போய் தேடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. பான் வெப்சைட்ஸ்லாம் அதிகமாக இதனால தான் பார்க்குறாங்க. ஆனால் நேச்சுரலாக ஒரு இமோஷன் இந்த வயசில் வருது அப்படின்னா அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரதும் நேச்சுரலான விஷயமா இருக்கணும் தானே, அதை பற்றி பேசுறதுக்கும் அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் தானே. அதை கிரியேட் பண்ணாத ஒரு சொசைட்டி பான் வெப்சைட்ஸை பார்க்கறத தவறுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பான் வெப்சைட்ஸ்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த செக்ஸ் பற்றின விஷயங்களாகட்டும் ஆண்மை பெண்மை இது எல்லாத்தையும் நேச்சுரலாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதையும் தாண்டி இந்தந்த வயசில் வர அந்த இமோஷன்ஸை பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் சேனலைஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 14 வயசுல 15 வயசுல வர அந்த செக்ஷுவல் எனர்ஜி 42 வயசுல தானாகவே போயிடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அடைச்சி வச்சு ஒரு 25 வயசுக்கு மேலேயோ 30 வயசுக்கு மேலேயோ கல்யாணம் பண்ணி அப்போ தான் அந்த செக்ஷுவல் எனர்ஜியை வந்து அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா 42 வயசுலும் இது போகாது. இதனால தான் நிறைய பெரியவங்க வயசானதுக்கு அப்புறமும் ஏன் அந்த செக்ஷுவல் நீட் இருக்குங்கிற ஒரு ஒரு கில்ட்டிலேயே இருக்காங்க. இந்த வயசு அது முடிஞ்சிருக்க வேணாமா அப்படிங்கிற ஒரு தோணல் வர்றது ஏன் அப்படின்னா அந்தந்த வயசில் அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணாதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரோட்டில் போகும்போது அழகழகாக ரோட் சைடில் பூவெல்லாம் பூத்திருக்கேன், அதுலேருந்து செம்மையான ஒரு மனம் வருது, அது எதுக்கு? இந்த மழையெல்லாம் பெய்யும்போது மயிலெலாம் செம்மையாக தோகை வச்சு ஆடுதே, அதெல்லாம் எதுக்கு? அப்புறம் இந்த குயிலெல்லாம் கூன்னு கூப்பிடுதே, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பார்க்கறதுக்கும் இல்லை வந்து கேட்கறதுக்கும் இல்லை அந்த மோந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கேன், இதெல்லாம் என்னென்னா அவங்க அவங்களுடைய பார்ட்னரோட அட்ராக்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க. அட்ராக்ட் பண்ணி அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ நேச்சரில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தி பார்க்க முடியும்? இது ஒரு அழகான நேச்சுரலான விஷயமாக தானே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அனிமல் கிங்டமில் எல்லா பக்கமுமே ஆண்கள் தான் பெண்களோட அட்ராக்ஷனுக்காக நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் பெண்கள் அழகாக இருக்கணும், இப்படிலாம் பண்ணாதான் ஆண் அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இவ்வளோ அன்நேச்சுரலான ஒரு விஷயத்தை மனிதர்குலம் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை 9 மாதம் இருக்குது. அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்குமேனு சொல்லி அந்த குழந்தை 9 மாதத்தை தாண்டி வயிற்றுக்குள்ளே இருந்தால் குழந்தைக்கும் ஆபத்து, அம்மாக்கும் ஆபத்து. இதே மாதிரி தான் எந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பீரியடுக்கு மேலே தன்னோட அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ டிபெண்ட்டாக அந்த விஷயங்கள்லேருந்து இன்டிபெண்ட்டாக வரணும். எப்போவுமே ஒரு லவ் எனர்ஜிங்கிறது வந்து மேலேருந்து கீழே தான் அதிகமாக ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்கும். உங்கள் அம்மாவே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டே இருந்த அந்த லவ்வை விட உங்கள் மேலே அதிகமாக லவ் வச்சுருப்பாங்க. ஸோ எப்போவுமே அது மேலேருந்து கீழே தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்கிட்ட உங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்த லவ்வை விட அதிகமாக இங்கே காமிப்பீங்க. இதுதான் நேச்சுரலான ஒரு ஃப்ளோ. ஸோ அதனால எப்படியுமே உங்கள் அம்மா கொடுத்த அந்த ஒரு லவ் இருக்குல்ல, அது நீங்களும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் கொடுக்க முடியும். ஸோ இது இப்படி தான் ஒரு ஃப்ளோன்னு இருக்கும்போது உங்கள் மனைவி கிட்டேருந்து நீங்கள் அதே அளவுக்கு ஒரு லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஃபெயிலியராக தான் நடக்கும். உங்கள் மனைவினால் அதே அளவுக்கு லவ்வை தன்னோட குழந்தைக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, ஒரு சிறந்த அம்மாவா யாராக இருந்தாலும் சரி, உங்களோட மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட குழந்தை இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் அவங்க லவ் அவங்க கொடுக்கணுமே தவிர, நீ இப்படிலாம் இருந்து என்கிட்ட எப்போவுமே லவ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இதை சப்போர்ட்டிவாக இரு அப்படின்னா ஒரு பாயிண்டில் அவங்க இல்லை அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் சிஸ்டமே உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். நேச்சுரலான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் அம்மா கிட்ட பால் குடிக்கிறது நிறுத்தினீங்களோ அதே மாதிரி அம்மா மேலே பாசத்துக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கிறதையும் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அம்மா மேலே இருக்க ரெஸ்பெக்ட் வேற, ஆனால் அம்மா மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதுங்கிறது கம்ப்ளீட்லி வேற அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக, இந்த சமூகத்தில் இப்படின்னா தான்ப்பா மரியாதை, இப்படி இருந்தால் தான் அவங்க நம்ம மதிப்பான் அப்படிங்கிறத தாண்டி இன்னொருத்தவங்களுடைய மதிப்பு நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொசைட்டியில் நமக்கு தேவையில்லாமல் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு சைக்காலஜிஸ்ட் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அவங்க ரெண்டு பேரும் நடந்தபோது ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் நல்லா இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாராம். அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈகோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்பெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சமூகம் எது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நமக்கு நம்மளை பற்றி சரியாக தெரியல அப்படிங்கும் போது தான் அவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்தால் நமக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு நம்ம யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னா, இவங்க சொல்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஆக்சுவலி டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. யாரோ ஒருத்தங்க நம்ம அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அசிங்கமானவங்க கிடையாது. யாரோ ஒருத்தங்க நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம செம்மையான ஒரு பர்சனும் கிடையாது. ஒரிஜினலாக நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும். நீங்கள் தமிழன், மலையாளி, தெலுங்கு கிடையாது. நீங்கள் ஒரு ஆண் பெண் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்க அந்த பீயிங் இருக்குல்ல, அதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுமே கிடையாது. எப்போ இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா டேகும் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, இவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி ஒரு கிரியேட் பண்ணும்போது இவ்வளோ பேரியர்ஸ் தான் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இருக்கணும். ஏன்னா நம்ம இவ்வளோ கண்டிஷன்ஸோடு வளர்ந்துருக்கோம், ஒரு பாயிண்டில் இது எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஓஷோ த புக் ஆஃப் மேனில் இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி அவர் பேசியிருக்காரு. எல்ஜிபிடி கியூ பற்றி அவர் பேசின ஒரு விஷயம் வந்து எனக்கு அது பர்சனலி எப்படி அது எப்படி சார் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்னென்னா, ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்லும்போது மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் மாற்று கருத்துக்கள் சொல்கிறதுனால ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னா அது நமக்கு தான் லாஸு. அதையும் தாண்டி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை வச்சு நம்ம எத்தனை விஷயங்கள் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இருந்துச்சா? ஆமாண்ணா, இதே மாதிரி புக் ரிவ்யூஸ்க்கு யூடியூப்ல த புக் ஷோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சா த புக் ஷோ பை RJ Anandhi இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்பாக்ஸ் பண்ணுங்க. பாய்.